நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக இஸ்ரேல் அமாஸ் ஆகிய இரு தரப்பும் அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்த முதல் கட்டத்தில் சண்டை நிறுத்தப்பட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகளும் பாலஸ்தீனிய சிறைவாசிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என சொல்லப்படுகிறது. இந்த முதல் கட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் இஸ்ரேல், ஹமாஸ் உள்ளிட்ட அனைத்து தரப்புகளும் எகிப்தில் கையெழுத்திட்டதாக இஸ்ரேல் தரப்பு அறிவித்துள்ளது. அதே சமயம் இஸ்ரேல் அமைச்சரவையில் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் கிடைத்த பிறகே இது நடைமுறைக்கு வரும் என இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த 72 மணி நேரத்திற்குள் பணைய கைதிகள் சிறைவாசிகளின் பரிமாற்றம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக காசா போரில் சிக்கியுள்ள மக்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டாடியுள்ளனர். அதேபோல் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் பெற்றோர்களும் இதை வரவேற்றுள்ளனர். அத்துடன் பல உலக நாடுகளும் இந்த போர் நிறுத்தத்தை வரவேற்றுள்ளன. இந்த போர் நிறுத்தம் பெரிய நிவாரணமாக இருக்கும் என பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா முகமை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் பாலஸ்தீனிய மக்களுக்கு 3 மாதங்களுக்கு தேவையான உணவு, மருந்துகள் மற்றும் அடிப்படை பொருட்களை விநியோகிக்க தயாராக வைத்திருப்பதாக ஐநா முகமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய காசா இறப்புகளை பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதல்களில் 10 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடந்த அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலுக்குள் அமாஸ் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் தொடங்கிய போர் 2 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இதில் மொத்தம் 67,194 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 169,890 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய தரப்பில் 1,139 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். 200 பேர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தைவான் மீது திடீர் தாக்குதலை தொடுக்கும் திறனை வலுப்படுத்தும் விதமாக தைவான் அருகே சீனா தனது ராணுவ செயல்பாடுகளை அதிகரித்திருக்கிறது என தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தைவான் அரசாங்கம் மீதான நம்பிக்கையை சீர்குலைக்கும் நோக்கத்திலான ஆன்லைன் போர் தந்திரங்களை சீனா கையாண்டு வருவதாக தைவான் குற்றம் சாட்டியுள்ளது. அக்டோபர் 9 கணக்குப்படி தைவான் கடற்பரப்பில் 9 சீன ராணுவ விமானங்களும் 7 சீன கடற்படை கப்பல்களும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என தைவான் தரப்பு கூறியுள்ளது. இதற்கு முன்னதாக அக்டோபர் 8 அன்று 26 சீன ராணுவ விமானங்களும் 7 கடற்படை கப்பல்களும் இருப்பது கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. தைவானை தனது சொந்த பிரதேசமாக சீனா எண்ணி வரும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக தைவான் மீதான சீனாவின் ராணுவ அழுத்தம் அதிகரித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிற்கும் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவுக்கும் இடையிலான முரண்பாடு நாளுக்கு நாள் தீவிரமாகி வரும் நிலையில் கரீபியன் தீவு பகுதியான போர்டோரிக்கோவில் 10,000 அமெரிக்க படையினர் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கரீபியன் கடல் பகுதியில் உள்ள அமெரிக்க போர் கப்பல்களிலும் அமெரிக்க படையினர் உள்ளதாக கூறப்படுகிறது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சட்டவிரோத தலைவராக அடையாளப்படுத்தி வரும் அமெரிக்காவின் டிரம்ப் நிர்வாகம் அவரை ராணுவ அழுத்தத்தின் வாயிலாக ஆட்சியிலிருந்து அகற்றும் திட்டத்தை கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா வெனிசுலா இடையிலான மோதல் விவகாரத்தில் கத்தார் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. வெனிசுலா அரசு கத்தாரின் இந்த முயற்சிகளை ஆதரிக்கும் நிலையில் அமெரிக்க அரசு ராணுவ ரீதியிலான வாய்ப்புகளையே தேடுவதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவை நோக்கி போதைப் பொருட்களை கடத்தி வந்ததாக இதுவரை 4 படகுகளை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. இது போதைப் பொருள் கும்பல்கள் மீதான தாக்குதல் என மேற்கொள்ளப்பட்டு வரும் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை வெனிசுலா அமெரிக்கா இடையே மீண்டும் தீவிரமான முறுகல் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் கடைசியாக சிறிய படகு ஒன்றின் மீது அமெரிக்க படை நடத்திய தாக்குதலில் கொலம்பிய நாட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்க கூடும் என கொலம்பிய அதிபர் கஸ்தாவோ பெட்ரோ கூறியிருப்பது மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. சிறிய அரசு படைகளுக்கும் குருது போராளிகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக சிறிய இடைக்கால அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் வடக்கு மற்றும் வடகிழக்கு சிரியாவின் அனைத்து ராணுவ நிலைகளிலும் இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலப்போ நகரின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட நள்ளிரவு மோதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சிரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முர்காப் அபு கொஸ்ரா மற்றும் குர்து தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகளின் தளபதி மஸ்லும் அப்தியிடையே நடந்த சந்திப்புக்கு பின்னர் இந்த போர் நிறுத்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சிரிய அதிபர் பஷர் அல் ஆசாத் வெளியேற்றத்திற்கு பின்னர் கடந்த மார்ச் மாதம் டமஸ்கஸில் அமைந்த புதிய சிரிய இஸ்லாமிக் அரசுடன் ஒன்றிணையும் விதமாக குர்து சிரிய ஜனநாயக படைகள் உடன்படிக்கை செய்து கொண்டது. குர்து சிரிய ஜனநாயக படைகளின் முக்கிய அங்கமாக இடதுசாரிய பின்னணியை கொண்ட YPJ எனப்படும் பீப்பிள் புரொடெக்ஷன் யூனிட்ஸ் இருக்கிறது. குர்து தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகள் என்பது இஸ்லாமிக் ஸ்டேட் எனப்படும் IS அமைப்புக்கு எதிரான போரில் அமெரிக்காவுடன் இணைந்து சண்டையிட்ட முக்கிய ராணுவ அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த குர்து படைகள் சிரியாவின் நான்கில் ஒரு பங்கு நிலப்பகுதியை, குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் உடன்படிக்கை ஏற்பட்ட பின்னரும் கூட சிரிய அரசு படைகளுக்கும் குர்து படைகளுக்கும் இடையே அவ்வப்போது இதுபோன்ற மோதல்கள் நடந்து வந்த நிலையில் தற்போது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் சிரிய அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல்களுக்கு இருதரப்பும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வந்த சூழலில் இந்த போர் நிறுத்தம் குறிப்பிடத்தக்க திருப்பமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்தே காண வேண்டும். ஆப்கானிஸ்தானில் இருந்து கடந்த 2021 அமெரிக்க படைகள் வெளியேறிய பிறகு தாலிபன் அமைப்பு அந்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. தாலிபன் அமைப்பின் ஆட்சி தொடர்ந்து வரும் நிலையில் தாலிபன் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி முதல் முறையாக இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். இவரது இந்திய பயணத்தை அனுமதிக்கும் விதமாக அவர் மீதான பயண தடைக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்காலிக விலக்களித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கான ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சரின் 6 பயணம் முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. தாலிபன் தலைமையிலான ஆப்கான் அரசு மற்றும் இந்திய அரசு இடையிலான உறவு கடந்த சில ஆண்டுகளாக வலுப்பட்டு வரும் நிலையில் இந்த பயணத்தை பாகிஸ்தான் உன்னிப்பாக கவனிக்கும் என கருதப்படுகிறது. தற்போதைய சூழலில் ரஷ்யா மட்டுமே ஆப்கானின் தாலிபன் அரசை அங்கீகரித்த ஒற்றை நாடாக இருக்கிறது. அதே சமயம் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா மனிதாபிமான உதவிகளை வழங்கி வரும் பட்சத்திலும் இதுவரை தாலிபன் அரசை இந்தியா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை. இந்த நிலையில் ரஷ்யாவில் சில தினங்களுக்கு முன்பு நடந்த பிராந்திய கூட்டத்தில் ஆப்கானிஸ்தானின் அண்டை நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், சீனா மற்றும் இன்னும் பிற மத்திய ஆசிய நாடுகள் இந்த பிராந்தியத்தில் வெளிநாட்டு ராணுவ உள்கட்டமைப்பு அமைவதற்கு எதிராக கூட்டறிக்கை வெளியிட்டிருந்தன. அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காபூல் அருகே உள்ள பக்ரா விமான தளத்தினை மீண்டும் கட்டுப்படுத்தும் எண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் இந்த கூட்டறிக்கை வழக்கத்திற்கு மாறான புதிய எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறது. பிரேசிலிருந்து சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மாட்டிறைச்சி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தை காட்டிலும் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 38% அதிகரித்திருப்பதாக அப்ராஃபிர்கோ எனும் பிரேசிலில் மாட்டிறைச்சியை கையாளும் குழுமம் தெரிவித்துள்ளது. தற்போதைய கணக்குப்படி செப்டம்பர் மாதம் மட்டும் 187,340 டன்கள் மாட்டிறைச்சி சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் பிரேசிலின் மாட்டிறைச்சி உட்பட பல பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்திருந்த நிலையில் சீனாவுக்கான மாட்டிறைச்சி ஏற்றுமதி அதிகரித்திருப்பது பொருளாதார ரீதியாக பிரேசிலுக்கு கை கொடுக்கும் என நம்பப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாத கணக்குப்படி பிரேசிலின் ஒட்டுமொத்த மாட்டிறைச்சி ஏற்றுமதி 373,867 டன்களாக இருக்கிறது. இதன் மூலம் பிரேசில் 1.92 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக ஈட்டியிருக்கிறது. கரீபிய நாடான ஹைதியில் வன்முறைகள் காரணமாக இடம்பெயர்ந்த குழந்தைகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது 2 உயர்ந்திருக்கிறது. யூனிசெஃப் அமைப்பின் கூற்றுப்படி தற்போது 680,000 குழந்தைகள் இடம்பெயர்ந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் ஹைதியின் மக்கள் தொகையில் செறிவாதிக்கும் அதிகமான மக்கள், அதாவது 6 மில்லியன் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாக கூறியுள்ள யூனிசெஃப் இதில் 3.3 மில்லியன் எண்ணிக்கை குழந்தைகள் என தெரிவித்துள்ளது. இதில் 1 மில்லியன் குழந்தைகள் மிக மோசமான உணவு தட்டுப்பாட்டில் சிக்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கும்பல் வன்முறைகளால் மோசமான பாதிப்புகளை ஹைதி மக்கள் எதிர்கொண்டு வரும் நிலையில் அங்கு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் சீர்குலைந்திருக்கிறது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.